ஓம் சாந்தி. மார்ச் 11 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரை என்ற ஓட்டப்பந்தயத்தில் ஓடுங்கள். நீங்கள் தூய தர்ம ஆத்மாக்களாகி சொர்க்க ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கேள்வி: பிராமண வாழ்க்கையில் நீங்கள் அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்காமல் இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பதில்: சூட்சுமமாக ஏதோ ஒரு பாவம் நிச்சயமாக செய்யப்படுகிறது. நீங்கள் சரீர உணர்வு உடையவர்களாகி பாவங்களை செய்வதனாலேயே அதிக அளவு சந்தோஷம் அனுபவம் செய்யப்படுவதில்லை. இதனாலேயே நீங்கள் உங்களை கோபியராகவும் கோபிகைகளாகவும் கருதிய போதிலும் அதீந்திரிய சுகத்தின் உணர்வு இல்லாமல் போகிறது. நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு செய்யப்படுகிறது. ஆகவே தந்தையிடம் உண்மையை கூறி ஸ்ரீமத்தை தொடர்ந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. அசரீரியான கடவுள் பேசுகின்றார். பக்தி மார்க்கத்தில் மக்கள் அவருக்கு பல பெயர்களை கொடுத்திருந்தாலும் அசரீரியான கடவுளே சிவன் என்று அழைக்கப்படுகின்றார். பல பெயர்கள் இருப்பதனாலேயே அதிக அளவு விரிவாக்கம் ஏற்பட்டுள்ளது. தந்தை தானே வந்து உங்களுக்கு கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, உங்களது தந்தையான சிவனை நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே என நீங்கள் கூறுகின்றீர்கள். அவருக்கு நிச்சயமாக ஒரே ஒரு பெயர் மாத்திரமே இருக்க வேண்டும். பல பெயர்கள் இருக்க முடியாது. அவர் கூறுகின்றார், சிவனுக்கு வந்தனங்கள். ஆகையாலேயே சிவன் என்ற பெயர் மட்டுமே இருக்கிறது. படைப்பவரும் ஒருவரே. அவருக்கு பல பெயர்கள் இருந்திருந்தால் மக்கள் குழப்பம் அடைவார்கள். உதாரணமாக உங்களது பெயர் புஷ்பம் ஆயினும் எவரேனும் உங்களை ஷீலா என அழைத்தால் நீங்கள் பதில் அளிப்பீர்களா? இல்லை, வேறு எவரையோ அவர் அழைக்கின்றார் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இதுவும் அவ்வாறானதே. அவருக்கும் ஒரே ஒரு பெயரே உள்ளது. பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ளதால் அவருக்கு வெவ்வேறு பெயர்களை கொடுத்துள்ளார்கள். இல்லாதுவிட்டால் ஒருவருக்கு ஒரு பெயரே உள்ளது. கங்கை நதியை யமுனை நதி என நீங்கள் அழைக்க முடியாது. அனைத்தும் ஒரு பெயரினால் மட்டுமே பிரபல்யமாகிறது. சிவன் என்ற அவரது பெயரும் மிகவும் பிரபல்யமானது. சிவனுக்கு வந்தனங்கள் என்பதும் நினைவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் கூறுகின்றார்கள், பிரம்ம தேவருக்கு வந்தனங்கள், விஷ்ணு தேவருக்கு வந்தனங்கள். அத்துடன் அவர்கள் கூறுகின்றார்கள், பரம்பிதா சிவனுக்கு வந்தனங்கள், ஏனெனில் அவரே அதி மேலானவர். அசரீரியான ஒரே ஒருவரே அதி மேலானவர் என்று அழைக்கப்படுகின்றார் என்பது மக்களின் புத்திகளில் உள்ளது. அவருக்கு ஒரு பெயர் மட்டுமே உள்ளது. பிரம்மா பிரம்மா என்றும் விஷ்ணு விஷ்ணு என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அவருக்கு பல பெயர்கள் கொடுத்திருப்பதன் மூலம் மக்கள் குழம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் கிடைப்பதும் இல்லை. அவர்களுக்கு அவரது வடிவமும் தெரியாது. தந்தை குழந்தைகளாகிய உங்களிடம் மாத்திரமே வந்து உங்களுடன் மாத்திரமே பேசுகின்றார். சிவனுக்கு வந்தனங்கள் என கூறப்படுகிறது. ஆகையால் அந்த ஒரு பெயரே சிறந்தது. சிவ சங்கர் என கூறுவதும் பிழையே. லக்ஷ்மி நாராயணன் என்னும் பெயர்கள் எவ்வாறு இருவேறு பெயர்களாக இருக்கின்றனவோ அவ்வாறே சிவன் சங்கரர் என்ற பெயர்களும் இருவேறானவை. அங்கு அவர்கள் நாராயணரை லக்ஷ்மி நாராயணன் என்று அழைப்பதில்லை. இக்காலத்தில் மக்களுக்கு இரண்டு பெயர்கள் உள்ளன. தேவர்கள் இரட்டை பெயர்களை கொண்டிருப்பதில்லை. ராதையின் பெயர் கிருஷ்ணரது பெயரிலும் வேறுபட்டது. ஆனால் இங்கோ மக்களுக்கு ராதா கிருஷ்ணர் என்றும் லக்ஷ்மி நாராயணன் என்றும் இரட்டை பெயர்கள் நிலவுகின்றன. படைப்பவர் ஒருவரே இருக்கின்றார் என்றும் அவருக்கு ஒரு பெயர் மட்டுமே உள்ளது என்றும் தந்தை இங்கு வந்து அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரம் போன்ற ஆத்மா நெற்றியின் நடுவில் பிரகாசிக்கின்றார். ஆத்மாவே பரமாத்மா என்றும், அதாவது பரமாத்மாவும் நட்சத்திரமே என அவர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் சிறிதாகவோ பெரிதாகவோ இருப்பார்கள் என்றில்லை. இவை மிகவும் இலகுவான விஷயங்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அழைத்தீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். எவ்வாறாயினும் அவர் எவ்வாறு அனைவரையும் தூய்மையாக்குகின்றார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. கங்கையே தூய்மையாக்குபவர் என அவர்கள் கருதுகிறார்கள். ஒரே ஒரு தந்தை மட்டுமே தூய்மையாக்குபவர். தந்தை கூறுகின்றார், நான் முன்னரும் உங்களுக்கு கூறினேன், மன் மனாபவ், சதா என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அவர்கள் பெயர்களை மாற்றிவிட்டார்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதன் பின்னர் மன்மனாபவ் என்று கூட கூற வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வாறாயினும் நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் முற்றிலுமாக மறந்துவிட்டீர்கள். இதனாலேயே உங்களது தந்தையான என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுமாறு உங்களிடம் நான் கூறுகின்றேன். தந்தையே சொர்க்கத்தை படைத்தவர். ஆகையாலேயே தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சொர்க்க ராஜ்யத்தை நிச்சயமாக நாங்கள் பெறுவோம். ஒரு புத்திரன் பிறந்த உடனேயே அவரது தந்தை வாரிசு வந்துவிட்டான் என கூறுகின்றார். ஒரு புதல்வி பிறந்தவுடன் இவ்வாறு கூறுவதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் புத்திரர்களே. ஆத்மா ஒரு நட்சத்திரம் என கூறப்படுகிறது. அவ்வாறாயின் ஆத்மா எவ்வாறு பெருவிரல் வடிவமாக இருக்க முடியும்? ஆத்மாக்கள் மிகவும் சூட்சமமானவர்கள். ஆகையாலேயே ஆத்மாக்களை இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆம், ஆத்மாவை தெய்வீக காட்சி மூலம் காணக்கூடிய சாத்தியம் உண்டு. ஏனெனில் ஆத்மா சூட்சுமமானவர். தெய்வீக காட்சி மூலம் நீங்கள் ஒருவரை உயிருள்ள வடிவமாக பார்க்கலாம். ஆனால் அவர் பின்னர் மறைந்து விடுவார். அதன் மூலம் நீங்கள் எதையும் பெற முடியாது. சந்தோஷத்தை மட்டுமே பெறுவீர்கள். அது பக்தி மார்க்கத்தின் தற்காலிக சந்தோஷம் என அழைக்கப்படுகிறது. அது பக்தியின் பலனாகும். விதிமுறைகளுக்கு ஏற்ப பக்தி செய்தவர்கள் இந்த ஞானத்தின் மூலம் இயல்பாகவே அதன் பலனை பெறுகிறார்கள். பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சேர்த்தே காட்டுகிறார்கள். பிரம்மா விஷ்ணு ஆகின்றார். பக்தியின் பலனான ராஜ்யம் விஷ்ணுவின் வடிவத்தில் பெறப்படுகிறது. விஷ்ணுவின் அல்லது ஸ்ரீகிருஷ்ணரின் பல காட்சிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். எவ்வாறாயினும் பக்தி மார்க்கத்தில் பல்வேறான பெயர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன என்பதை புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. காட்சிகளை ஞானமென்றோ யோகமென்றோ அழைக்க முடியாது. தீவிர பக்தி செய்ததன் மூலம் அவர்களுக்கு காட்சிகள் கிடைத்தன. இப்பொழுது உங்களுக்கு காட்சி கிடைக்காது விட்டாலும் பரவாயில்லை. மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதே உங்களது லட்சியமும் குறிக்கோளும் ஆகும். நீங்கள் தேவ தர்மத்தை சார்ந்தவர்களுள் ஒருவராகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் முயற்சி செய்வதற்காக தந்தை கூறுகின்றார், உங்களது புத்தியின் யோகத்தை அனைவரிடமிருந்தும் உங்கள் சரீரத்திடமிருந்தும் கூட அகற்றி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஓர் அன்பிற்கினியவரும் அவரது காதலியும் தங்கள் பணியை தொடர்ந்தும் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இதயத்தால் இணைந்திருப்பார்கள். தந்தையும் கூறுகின்றார், சதா என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இருந்தாலும் உங்களது புத்தி நாலாபுறமும் அலைகிறது. நீங்கள் கீழே இறங்குவதற்கு ஒரு கல்பம் எடுத்தது என்பதையே நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். சத்யுகத்திலிருந்து நீங்கள் ஏனியில் இறங்குகின்றீர்கள். சிறிது சிறிதாக கலப்படம் உங்களுக்குள் கலக்கப்படுகிறது. நீங்கள் சத்தோவிலிருந்து தமோவாக மாறுகின்றீர்கள். இப்பொழுது தமோவிலிருந்து சத்தோ ஆகுவதற்கு தந்தை உங்களை பாய்ந்து முன்னேறச் செய்கின்றார். ஒரு வினாடியில் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தந்தை உங்களுக்கு தொடர்ந்தும் கற்பித்தல்களை கொடுக்கின்றார். சில விவேகமான நல்ல குழந்தைகள் இதை உண்மையிலேயே மிகவும் சிரமமாக அனுபவம் செய்கிறார்கள். சிலர் அனைத்தையும் பாபாவிடம் கூறுகிறார்கள். ஆனால் மற்றோரோ அவரிடம் எதையுமே கூறுவதில்லை. உங்களது ஸ்திதியை நீங்கள் பாபாவிடம் கூற வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாதுவிட்டால் எவ்வாறு ஆஸ்தியை பெற முடியும்? சிலர் தந்தையை சரியாக நினைவு செய்வதில்லை. எவ்வாறாயினும் தாங்கள் ஷிவ் பாபாவிற்கே உரியவர்கள் என்று நினைக்கிறார்கள். பாபாவை நினைவு செய்யாததால் நீங்கள் விழுந்து விடுகின்றீர்கள். தந்தையையே சதா நினைவு செய்வதனால் கலப்படம் அகற்றப்படுகிறது. கவனம் செலுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு சரீரம் இருக்கும் வரை நீங்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தொடர்ந்து பாபாவை நினைவு செய்ய மறந்து விடுவதாக புத்தியுமே கூறுகிறது. இந்த யோக சக்தியினால் நீங்கள் ஆட்சி உரிமையை பெறுகின்றீர்கள். அனைவராலும் ஒரே மாதிரி ஓட முடியாது. அது நியதியல்ல. ஓட்டப்பந்தயத்தில் கூட எப்பொழுதுமே சிறிதளவு வித்தியாசம் உள்ளது. முதலாவது இலக்கத்தை பெறுபவர் இருக்கின்றார், அவருடன் உயர் புள்ளிகள் பெறுபவர்களும் இருக்கிறார்கள். இங்கும் கூட இது குழந்தைகளின் ஓட்டப்பந்தயமாகும். தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். நீங்கள் பாவ ஆத்மாக்களிலிருந்து தூய தர்மாத்மாக்கள் ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை இப்பொழுது வழிகாட்டல்களை தந்திருக்கின்றார். இப்பொழுது பாவம் செய்வதனால் அது 100 மடங்காக அதிகரிக்கும். பாவம் செய்தும் ஆனால் அதை பற்றி பாபாவிடம் கூறாத பலரும் இருக்கிறார்கள். பின்னர் அது தொடர்ந்து அதிகரிப்பதால் இறுதியில் அவர்கள் தோல்வியடைகிறார்கள். அவர்கள் பாபாவிடம் அதை பற்றி கூற கூச்சப்படுகிறார்கள். உண்மையை கூறாது விடுவதால் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கின்றீர்கள். இவற்றை தம்மிடமிருந்து கேட்கும் பொழுது பாபா என்ன கூறுவாரோ என சிலர் அச்சப்படுகிறார்கள். சிலரோ அவர்கள் செய்கின்ற சிறிய தவற்றை கூட கூற வருகிறார்கள். பாபா அவர்களிடம் கூறுகின்றார், பல மிக நல்ல குழந்தைகளே பெரிய பல தவறுகளை செய்கிறார்கள். பெரிய மகாரத்திகளை கூட மாயை விட்டுவிடுவதில்லை. பலம் வாய்ந்தவர்களை கூட மாயை சுழச் செய்கின்றார். இதனை குறித்து நீங்கள் பெரும் துணிச்சல் கொண்டிருக்க வேண்டும். பொய்மை தொடர முடியாது. உண்மையை கூறுவதன் மூலம் நீங்கள் லேசானவர்கள் ஆகுவீர்கள். எவ்வளவுதான் பாபா விளங்கப்படுத்தினாலும் ஏதேனும் ஒன்று தொடர்ந்தும் நிகழவே செய்கிறது. பல்வேறு வகையான கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. நீங்கள் இப்பொழுது இந்த ராஜ்யத்தை தந்தையிடமிருந்து பெற இருப்பதனால் தந்தை கூறுகின்றார், மற்ற அனைத்தில் இருந்தும் உங்களின் புத்திகளை அகற்றுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றிருக்கின்றீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. உங்களது பிறவிகளை பற்றி இப்பொழுது உங்களுக்கு தெரியும். சிலர் அங்கவீனர்களாகவும் பிறக்கின்றார்கள். மனிதர்கள் மனிதர்களே. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், முதலில் தூய்மையாக இருங்கள். இரண்டாவதாக பொய் பேசவோ பாவம் செய்யவோ வேண்டாம். இல்லாதுவிட்டால் பெருமளவு நஷ்டம் உண்டாகும். பாருங்கள், சிறிய தவறு ஒன்றை செய்பவர் உடனடியாகவே பாபாவிடம் வந்து கூறினார், பாபா என்னை மன்னித்து விடுங்கள், நான் இனி ஒரு பொழுதுமே இவ்வாறு செய்ய மாட்டேன். பாபா கூறினார், பலர் அத்தகைய தவறுகளை செய்கின்றார்கள். நீங்கள் உண்மையை கூறுகின்றீர்கள். சிலரோ பாபாவிடம் அதை பற்றி கூறுவது கூட இல்லை. சில புதல்விகள் முதல் தரமானவர்கள். அவர்களது புத்தி ஒருபொழுதும் எங்குமே இழுக்கப்படுவதில்லை. உதாரணத்திற்கு பம்பாயில் உள்ள டாக்டர் நிர்மலா முதல் தரமானவர். அவரிடம் மிக பரிசுத்தமான இதயம் உள்ளது. அவரது இதயத்தில் ஒரு பொழுதுமே எந்த தவறான எண்ணங்களும் ஏற்படுவதில்லை. ஆகையாலேயே அவர் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளார். அவரை போன்ற வேறு புதல்விகளும் உள்ளனர். தந்தை கூறுகின்றார், நேர்மையான இதயத்துடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். செயல்கள் செய்யப்பட வேண்டும். உங்களின் புத்தியின் யோகம் தந்தையுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். உங்களது கைகள் மும்முரமாக இயங்க வேண்டும். ஆனால் இதயம் அன்பிற்கினியவருடன் இருக்கட்டும். இறுதி நேரத்தில் நினைவு செய்யப்படுகின்ற ஸ்திதி இதுவே. அதீந்திரிய சுகத்தை பற்றி நீங்கள் அறிய விரும்பினால் இந்த ஸ்திதியை அடைந்த கோபிகைகளையும் கோபியரையும் கேளுங்கள். பாவம் செய்பவர்களால் இந்த ஸ்திதியை அடைய முடியாது. பாபா அனைத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றார். இதனாலேயே பக்தி மார்க்கத்திலும் நல்ல தீய செயல்களுக்கான பலன்கள் கிடைக்கின்றன. தந்தையே இவற்றை கொடுக்கின்றார். மற்றோருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயமாக துன்பத்தை அனுபவிப்பார்கள். ஒருவர் எந்த செயலை செய்தாலும் அதற்காக வேதனையை அனுபவிக்கவே வேண்டும். இங்கு தந்தை தானே நேரடியாக வந்து தொடர்ந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் அவரே அரசாங்கம். தர்மராஜ் என்னுடன் இருக்கின்றார். இந்த நேரத்தில் எதனையுமே என்னிடமிருந்து மறைக்க வேண்டாம். பாபாவிற்கு அனைத்துமே தெரியும். இதயபூர்வமாக நான் பாபாவிடம் மன்னிப்பு கேட்கலாம் என நினைத்து விட வேண்டாம். இவ்வாறாக எதுவுமே மன்னிக்கப்படுவதில்லை. ஒருவரது பாவமும் மறைந்திருக்க முடியாது. பாவம் செய்வதனால் ஆத்மாக்கள் நாளுக்கு நாள் பாவாத்மாக்கள் ஆகின்றார்கள். அவர்களின் பாக்கியத்தில் அது இல்லாதுவிட்டால் இதுவே தொடர்ந்து நடக்கும். அவர்களின் பதிவேடு கெட்டு விடுகிறது. ஒருவர் உண்மையை கூறாது ஒரு முறை பொய் பேசுவாராயின் எப்பொழுதும் அவர் அவ்வாறே செய்வாரென புரிந்து கொள்ளப்படுகிறது. பொய்மையை ஒருபோதுமே மறைக்க முடியாது. இருப்பினும் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். ஒரு வைக்கோலை திருடுபவர் எதையும் திருடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகையாலேயே நீங்கள் செய்கின்ற தவறுகளை நீங்கள் பாபாவிடம் கூற வேண்டும். பாபா உங்களிடம் கேட்கும் பொழுது ஆம், இந்த தவற்றை நான் செய்தேன் என கூறுகின்றீர்கள். அவ்வாறாயின் நீங்களாகவே ஏன் பாபாவிடம் கூறக்கூடாது? பல விஷயங்களை குழந்தைகள் மறைப்பது பாபாவிற்கு தெரியும். அவற்றை நீங்கள் பாபாவிடம் கூறினால் நீங்கள் ஸ்ரீமத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு யாரிடம் இருந்தேனும் ஒரு கடிதம் வந்தால் நீங்கள் எவ்வாறு அதற்கு பதிலளிப்பது என்பதை பாபாவிடம் கேளுங்கள். இதை பற்றி பாபாவிடம் நீங்கள் கூறுவதால் நீங்கள் ஸ்ரீமத்தை பெறுவீர்கள். பலருக்கும் தீய பழக்கங்கள் இருப்பதனால் அவர்கள் அவற்றை மறைக்கின்றார்கள். சிலர் தங்களது லௌகீக குடும்பத்திடமிருந்து பொருட்களை பெறுகிறார்கள். பாபா கூறுகின்றார், நீங்கள் அதை அணியலாம் என பாபா கூறினால் பின்னர் அதற்கு பாபாவே பொறுப்பாவார். அவர்களது ஸ்திதியை பார்க்கும் போது பாபா சில வேளைகளில் அவர்கள் பெற்றுள்ள யாவற்றையும் யக்ஞத்திற்கு அனுப்புமாறு அவர்களிடம் கூறுகின்றார். நீங்கள் யக்ஞத்திற்கு எதையாவது கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக யக்ஞத்திடமிருந்து எதையாவது பெறுவீர்களாயின் அது மிகவும் நல்லது. அவ்வாறு இல்லாதுவிட்டால் நீங்கள் தொடர்ந்து அதனையே நினைவு செய்வீர்கள். பாபா உங்களை அதிகளவு எச்சரிக்கை செய்கின்றார். பாதை மிகவும் உயர்வானது. ஒவ்வொரு அடியிலும் சத்திர சிகிச்சை நிபுணரிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டும். உங்களது கடிதங்களில் அம்பு இலக்கை தாக்கும் விதத்தில் நீங்கள் என்ன எழுத வேண்டும் என்பதற்கான ஆலோசனையை மட்டுமே பாபா உங்களுக்கு கூறுகின்றார். எவ்வாறாயினும் பலருக்கு ஷரீர உணர்வு உள்ளது. ஸ்ரீமத்தை பின்பற்றாததால் அவர்கள் தங்களது கணக்கை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் சகல நிலைமைகளிலும் நன்மை உள்ளது. பாதை மிக மிக இலகுவானது. தந்தையை நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகின்றீர்கள். வயோதிப தாய்மார்களுக்கு தந்தை கூறுகின்றார், தந்தையையும் ஆஸ்தியையும் மட்டுமே நினைவு செய்யுங்கள். பிரஜைகளை உருவாக்காதவர்கள் அரசராகவோ அல்லது அரசியாகவோ ஆக முடியாது. எவ்வாறாயினும் விஷயங்களை மறைப்பவர்களை விட அவர்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள முடியும். இதை பற்றி தங்களுக்கு கூறப்படவில்லையே என எவரும் கூற முடியாதவாறு உங்களுக்கு சகலவற்றுக்கான வழிகாட்டல்களையும் தருவது தந்தையின் கடமையாகும். நீங்கள் எந்த தவற்றை செய்தாலுமே தந்தையிடம் உடனடியாக கூறிவிடுங்கள். அது பரவாயில்லை, ஆனால் மீண்டும் அதை செய்யாதீர்கள். இதில் பயப்படுவது என்ற கேள்விக்கே இடமில்லை. அனைத்தும் உங்களுக்கு அன்புடன் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அதை பற்றி தந்தையிடம் கூறுவதால் நன்மை உள்ளது. பாபா உங்களுக்கு அதிகளவு அன்பு காட்டி உங்களுக்கு அன்புடன் விளங்கப்படுத்துவார். இல்லாதுவிட்டால் நீங்கள் இதயத்திலிருந்து நீங்கி விடுவீர்கள். நீங்கள் இவரது இதயத்திலிருந்து நீங்கிவிட்டால் ஷிவ் பாபாவின் இதயத்திலிருந்தும் நீங்கி விடுகின்றீர்கள். நீங்கள் ஷிவ் பாபாவிடமிருந்து நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். அவ்வாறு எதுவுமே நடப்பதில்லை. எவ்வளவு அதிகமாக தந்தையை நினைவு செய்யுமாறுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றதோ அவ்வளவு அதிகமாக புத்தியும் வெளியே சென்று கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களை தந்தை உங்களுக்கு நேரடியாக அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். இதிலிருந்தே பின்னர் சமய நூல்கள் உருவாக்கப்படுகின்றன. கீதையே பாரதத்தின் அதி மேன்மையான சமய நூலாகும். கடவுளால் உபதேசிக்கப்பட்ட கீதையே அனைத்து சமய நூல்களினதும் ரத்தினம் என நினைவு கூறப்பட்டுள்ளது. மற்ற அனைத்து சமயங்களும் பின்னரே வருகின்றன. கீதையே தாயும் தந்தையும் ஆகும். மற்ற அனைத்தும் அதன் குழந்தைகள். கடவுள் பேசுகின்றார் என கீதையில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் தேவ தர்மத்தை சார்ந்தவர் என கூறப்படுகிறது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் மட்டுமே தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கடவுள் தேவர்களை விட உயர்ந்தவர். சிவனே பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சங்கரரையும் படைத்தவராவார். இது திட்ட தெளிவானது. பிரம்மா மூலமாகவே ஸ்தாபனை நடைபெறுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் மூலமாக ஸ்தாபனை என்று என்றுமே கூறப்படவில்லை. பிரம்மாவின் வடிவத்தையே அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எதனது ஸ்தாபனை? விஷ்ணு பூமியின் ஸ்தாபனை. இந்த படம் உங்களது இதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இவரின் மூலமே நாங்கள் ஷிவ் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றோம். தந்தை இல்லாமல் எங்களால் பாட்டனாரின் ஆஸ்தியை பெற முடியாது. நீங்கள் சந்திக்கின்ற அனைவரிடமும் தந்தை கூறுகின்றார் என கூறுங்கள். சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இலக்கு மிகவும் உயர்வானது. ஆகையாலேயே ஒவ்வொரு அடியிலும் சத்திர சிகிச்சை நிபுணரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில் மாத்திரமே நன்மை உள்ளது. தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள். இரண்டு, உங்களது புத்தியின் யோகத்தை உங்களது சரீரத்திலும் ஷரீர உறவினர்களில் இருந்தும் அகற்றி அதை தந்தையுடன் நினைவில் நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா நிலையான முழுமையான மனோநிலையை கொண்டிருப்பதன் மூலம் முயற்சியின் வெகுமதியின் சுரூபம் ஆகுவீர்களாக. சில குழந்தைகளின் மனோநிலை அதிக அளவில் மாறுவதை பாப்தாதா சூட்சும வதனத்திலிருந்து பார்க்கின்றார். சில நேரங்களில் அவர்களிடம் ஆச்சரியப்படுகின்ற மனோநிலையும் சில நேரங்களில் கேள்விக்குறிகளின் மனோநிலையும் காணப்படுகின்றன. சில நேரங்களில் குழப்பத்திற்கான மனோநிலை காணப்படுகிறது. சில நேரங்களில் பதட்டத்தின் ஊஞ்சலில் அவர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் கவனம் செலுத்தும் ஊஞ்சலில் இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் சங்கம யுகம் வெகுமதியை அனுபவம் செய்யும் யுகமாகும், முயற்சிக்கான யுகம் அல்ல. எனவே தந்தையின் குணங்களே குழந்தைகளின் குணங்கள், தந்தையின் ஸ்திதியே குழந்தைகளின் ஸ்திதியாகும். இதுவே சங்கமயுகத்தின் வெகுமதியாகும். ஸ்லோகம். உங்களின் புத்தியின் கரத்தை பாப்தாதாவின் கரத்தின் மீது வையுங்கள். நீங்கள் பரீட்சைகளின் கடலால் அசைய மாட்டீர்கள். அவ்யக்த இஷாரா. உங்கள் நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். நம்பிக்கை நிறைந்தவராக இருப்பதன் முதல் அடையாளம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியிலும் மிக சரியாக ஸ்ரீமத்தை பின்பற்றுவதாகும். மிக சரியான விக்கிரகம் ஆகுவது என்றால் உளியால் அடிக்கப்படுதல் என்ற அர்த்தம். ஓர் உளியால் அடிக்கப்பட்டால் மட்டுமே அது மிக சரியாக வடிவமைக்கப்படும். நீங்கள் அனைவரும் உளியால் அடிக்கப்படும் அனுபவத்தை பெற்றுள்ளீர்கள். இது எதுவும் புதிதல்ல. இது ஒரு விளையாட்டு போன்றே உணரப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து அவதானிப்பதுடன் புன்னகை செய்து ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றீர்கள். ஒரு கதாநாயக நடிகர் தனது பாகத்தை மிக சரியாக நடிக்கின்றார். நம்பிக்கையுள்ள புத்தியை கொண்டிருப்பதுடன் கவலையற்றவரும் ஆவார். குறிப்பு: இன்று பாப்தாதாவின் கண்மணியான பாப்தாதாவை தனது இதய சிம்மாசனத்தில் இருத்தி கொண்ட எமது இனிய தாதி குல்சார்ஜியின் நினைவு நாள். பிராமண குல அலங்காரமான சகோதர சகோதரிகளான நாம் அனைவரும் அவ்யக்த பாப்தாதாவிடமிருந்து நாம் பெற்ற பராமரிப்பின் பிரதிபலனை அவருக்கு வழங்குகின்ற தூய எண்ணத்தை கொண்டிருப்போம். தாதிஜி ஸ்ரீமத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு அடியையும் துல்லியமாக எடுத்து வைத்தார். அத்துடன் அவரின் புன்னகை செய்யும் முகத்தால் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்கியதுடன் ஆசீர்வாதங்களையும் பெற்று தனது பாகத்தை மிக சரியாக நடித்தார். நாமும் அவரின் பாத சுவடுகளை பின்பற்றி எமது அன்பான அஞ்சலியை தாதிஜிக்கு செலுத்துவோம். இதுவே தாதி குல்சார்ஜிக்கான உண்மையான நினைவாஞ்சலியாகும். ஓம் சாந்தி.